நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. தென்னாப்பிரிக்க தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸுக்கு சமூக பணியை தண்டனையாக அளிக்க வேண்டும் எனும் கருத்து தொடர்பில் அரச தரப்பும் அவரது தரப்பினரும் கடுமையான வாக்குவாதங்களில் நீதிமன்றத்தில் ஈடுபட்டனர்.
The accused appears to be a cooperative person whose offending behavior could be managed and modified within the community context.
இரண்டு கால்களையும் இழந்து செயற்கை கால்களை பொருத்திக் கொண்டு ஓடும் பாராலிம்பியனான ஆஸ்கர் பிஸ்டோரியஸுக்கு சமூக பணியுடன் கூடிய 3 ஆண்டுகள் வீட்டு சிறை அளிக்கப்பட வேண்டும் என்று அவரது தரப்பு வாதிட்டது. ஆனால் அரச தரப்பு வழக்கறிஞர் ஜெரி நெல்லோ இப்படியான தண்டனை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் குற்றத்திற்கு ஏற்ற வகையில் அமையாது என்று வாதிட்டார்.
கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேட்டோ படையினர் நடத்திய வான் தாக்குதல்களில் 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அங்குள்ள அதிகாரிகள் கூறுகின்றனர். உயிரிழந்தவர்களில் விறகு சேகரிக்கச் சென்ற 2 வயோதிபர்களும் 2 சிறார்களும் அடங்குவதாக பாக்தியா மாகாணத்தின் துணை ஆளுநர் பிபிசியிடம் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த தகவலை மறுத்திருக்கின்ற அமெரிக்கா தலைமையிலான படையின் பேச்சாளர் ஒருவர் ஆயுதம் தரித்திருந்த 8 ஆயுததாரிகளை கொல்லப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் தாலிபான்களின் தாக்குதல் காரணமாக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். சரிஃபுல் மாகாணத்தில் உள்ள லாமான் பள்ளத்தாக்கு வழியாக ஆப்கானிய படைகள் வாகன தொடரணியாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலின் பொழுது 7 பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டுள்ளார்கள்.
சீனாவில் மேற்கே குழப்பங்கள் நிலவுகின்ற ஜிங்ஜியாங் பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் உயிரிழக்க காரணமான தாக்குதல்களை நடத்திய குற்றச்சாட்டில் 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டிருந்த மற்றும் பலருக்கு ஒத்திவைக்கப்பட்ட மரண தண்டனைகளும் ஆயுள் தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அண்மை ஆண்டுகளில் ஜிங்ஜியாங் பிராந்தியத்தில் வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. உய்கர் இனத்தவர்கள் மத்திய அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாவதாக கூறி வருகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
கம்போடியாவில் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி கடத்தி வரும் கும்பல் குறித்து செய்திகளை வெளியிடும் நோக்கில் புலனாய்வு செய்து வந்த ஒரு செய்தியாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து 3 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர்கள் கூறுகின்றார்கள். அவர்களில் ஒருவர் முன்னாள் ராணுவ வீரர், மற்ற 2 இப்பொழுது பணியில் இருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரியும் ராணுவ போலீஸில் பணியாற்றியும் ஒருவர். இந்த 3 சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி கடத்தி வந்தனர் என்று நம்பப்படுகிறது.
பாலஸ்தீனத்தை ஒரு அரசாக அங்கீகரிக்க வேண்டுமா என்பது தொடர்பில் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடையாள ரீதியான விவாதம் ஒன்றை நடத்துகின்றனர். இந்த ஆண்டின் முற்பகுதியில் அமைதி பேச்சுக்கள் முறிவடைந்ததன் பின்னர் பாலஸ்தீன விவகாரத்தில் அரசியல் கவன ஈர்ப்பொன்றை கொண்டுவர முயற்சியாக எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஒன்றின் நிமித்தமே இந்த விவாதம் நடக்கிறது. இது தொடர்பில் நடத்தப்படுகின்ற வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பாதிக்காது என்றும் அமைச்சர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் பிரதமர் டேவிட் கேமரான் கூறியிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சோமாலியாவில் 20 ஆண்டுகளில் முதல் முறையாக அஞ்சல் சேவைகள் தொடங்கியுள்ளன. இது மட்டுமின்றி சோமாலிய சரித்திரத்தில் முதல் முறையாக நாடு முழுவதும் அஞ்சலக குறியீட்டு எண்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 1991 அங்கு ஆட்சி கவிழ்ந்த பிறகு அஞ்சலக சேவைகள் முற்றாக அழிந்து போயின.
லைபீரியாவில் இபோலா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக பாடுபடும் மருத்துவ தாதிமாரும் உதவியாளர்களும் முன்னெடுத்த தேசிய மட்டத்திலான வேலைநிறுத்த போராட்டம் பெரும்பாலும் தோல்வியடைந்திருக்கிறது. பெரும்பாலான சுகாதார பணியாளர்கள் வழமை போல வேலைக்கு திரும்பியதாக மொன்ரோவியாவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறினார். இபோலா நோயாளிகளை பராமரிக்கின்ற பணியாளர்களுக்கு கூடுதல் அபாயகால கொடுப்பனவும் பாதுகாப்பு கருவிகளும் காப்புறுதியும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். லைபீரியாவில் சுகாதார பணியாளர்கள் 95 பேர் இபோலா தொற்றினால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே உடன்பட்ட தொகையிலும் பார்க்க கூடுதலான தொகையை கொடுக்க வசதியில்லை என்று அரசாங்கம் கூறுகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.